பாடம் எண் 5. இறைவன் இன்சானை ஏன் படைத்தான்? இந்த நிகழ்ச்சியை கவனித்துக் கொண்டிருக்கிற அன்பான நேயர்களே, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. இந்த நீதியின் மார்க்கம் என்ற நிகழ்ச்சியை ஒவ்வொருவரும் புரிந்து கொண்டு அதற்கு தங்களை ஒப்புவிக்க வேண்டும் என்பதோடு, இறைவன் நியமித்திருக்கிற நீதியின் மார்க்கத்தின் மூலமாக வரக்கூடிய மெய் சமாதானத்தோடு இறைவனோடு எப்பொழுதும் இணைந்திருக்க நிலைத்திருக்கும்படியாக நிலைத்திருக்க வேண்டும் என்று உங்களை வாழ்த்தி வரவேற்பதோடு, இந்த நாளில் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு அளிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். நாம் முந்தின பாடத்தின் இறைவன் எப்படி இந்த வானத்தை, பூமி, சமுத்திரம் இவைகளையெல்லாம் உண்டாக்கினதோடு கூட இவைகளில் உள்ளவைகளையெல்லாம் எப்படி படைத்தான் என்பதை பார்த்தோம். இவைகளையெல்லாம் 6 நாட்களில் இறைவாக்கை தவிர மற்ற எதையும் உபயோகிக்காமல் படைத்தான் என்பதோடு கூட, இறைவன் இந்த உலகத்தை ஏன் படைத்தான் என்பதையும் பார்த்தோம். இறைவன் தன்னை மகிமைப்படுத்தும்படியாக படைக்கப்பட்ட உள்ள மனிதர்களுக்காக இறைவன் படைத்தான். இறைவன் தன்னை மகிமைப்படுத்தும்படியாக படைக்கப்பட்ட மனிதர்களுக்காக இவைகளை படைத்தான். உண்மையான சகலவிதமான ஆசீர்வாதங்களோடு மனிதன் வாழும்படியாக இப்படிப்பட்ட இந்த உலகத்தை படைத்தான். இறைவன் எவ்வளவு நல்லவன் என்பதை நினைத்து பாருங்கள். இன்றைய தினத்தில் முதல் மனிதனை இறைவன் எப்படி சரியாக படைத்தான் என்பதை இறைவாக்கின் மூலம் நாம் ஆராய்ந்து பார்க்கப் போகிறோம். இறைவன் தனது திட்டத்தின்படியே இன்சானை ஏன் படைத்தான் என்பதை இறைவாக்குகள், இறைவேதத்தின், இறைவனின் உதவியோடு கூட நாம் பார்க்கப் போகிறோம். தௌராத் என்னும் புஸ்தகத்தில், முதல் புஸ்தகமாகிய ஆதியாகமம் என்ற புத்தகத்தில், 3 சூரா 26 ஆயத்து இப்படி நமக்கு எடுத்துரைக்கிறது. முதல் சூரா 26 ஆயத்து, நான் அதை தௌராத்திலிருந்து நான் வாசிக்கிறேன், நீங்கள் கேளுங்கள். அதை தௌராத்தின் முதல் புஸ்தகம் ஆதியாகமத்தில் முதல் அதிகாரம் 26 வசனம். பின்பு தேவன், நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. பாருங்கள், இந்த ஆயத்து என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், இறைவன் தன்னுடைய மனிதனை, இன்சானை படைக்கும் பொழுது தன்னுடைய ரூபத்தின்படி, தம்முடைய சாயலின்படியாக படைத்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, நித்தியமான இறைவன் இப்படி சொல்கிறான். அதே சூராவில் முதலாவது புஸ்தகம், தௌராத்தின் புஸ்தகம், முதலாவது அதிகாரம் 26-27 ஆகிய வசனங்களை வாசிக்கும் பொழுது, பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும், ஆகாயத்து பறவைகளையும், மிருகங்களையும், பூமி அனைத்தையும், பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவசாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். அருமையானவர்களே, இப்படியாக இந்த இறைவாக்கு கூறுகிறது. இறைவன் மனிதனை தன்னுடைய சாயலில் படைத்தான் என்பதை மேற்கூறும் ஆயத்துகள் நமக்கு உறுதிப்படுத்துகின்றன. இறைவன் முதலில் படைத்த மனிதனுடன் ஸ்திரீயும் இறைவனின் சாயலில் இருக்கிறார்கள் என்கிற ஆழ்ந்த, ஆச்சரியமான, ஆழமான ஒரு உண்மை நமக்கு முன்பாக இருக்கிறது. இதை யோசித்து பாருங்கள். இறைவன் மனிதனை தன்னைப் போல இருக்கும்படியாகத்தான் படைத்தான். உண்மையாகவே இன்சான் என்பவன் இறைவனால் சிருஷ்டிக்கப்பட்ட மற்ற எல்லாவற்றை விட முக்கியத்துவம் வாய்ந்தவனாக காணப்பட்டான். காரணம், இன்சான் மட்டுமே இறைவனின் சாயலில் படைக்கப்பட்டான். இறைவன் தமது சாயலாக இன்சானை படைத்தான் என்பதை குறித்து இறைவாக்கியம் என்ன கூறுகிறது? ஆதியாகமம் 2:7 வாசிக்கும் பொழுது, அதாவது தௌராத்தின் புஸ்தகத்தில் முதல் புஸ்தகமாகிய ஆதியாகமத்தில் 2:7 வாசிக்கும் பொழுது அந்த பகுதி இப்படியாக சொல்லுகிறது. நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியில் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியில் ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்மா ஆனான் என்று இந்த இறைவாக்கு கூறுகிறது. இறைவன் மனிதனை படைத்தபோது இரண்டு நிலைகளில், சரீரம் ஆத்மா என்ற இரண்டு நிலைகளில் படைத்தான் என்பதை மேற்காணும் வசனங்கள் மூலமாக நமக்கு சொல்லப்படுகிறது. மனிதன் சரீரத்தை மட்டுமே உடையவன் அல்ல, அவனில் ஒரு சரீரமும் ஒரு ரூஹும், அதாவது ஆத்மாவும் இருக்கிறது. இறைவன் மனிதனை இரண்டு நிலைகளில் படைத்தான். இறைவாக்கு என்ன கூறுகிறது என்பதை பாருங்கள். ஒன்று, பூமியில் புழுதியினாலே இறைவன் இன்சானை படைத்தான். இரண்டாவதாக, இறைவன் மனிதனின் நாசியில் தன் சுவாசத்தை ஊத இன்சான் ரூஹுள்ளவனாக படைக்கப்பட்டான். இந்த இறைவாக்கிலிருந்து இறைவன் இன்சானை சிருஷ்டிக்கும் போது முதலில் ஒரு சரீரமாக மட்டுமே படைத்தான் என்று பார்க்கிறோம். இறைவன் ஏன் முதலில் சரீரத்தை மட்டும் படைத்தான்? ஏனென்றால் இந்த சரீரம் மட்டும்தான் இறைவனிடமிருந்து வரக்கூடிய அல்லது அருளக்கூடிய ரூஹை அல்லது ஆத்மாவை தனக்குள்ளே வைத்துக் கொள்ளும்படியாக அல்லது வைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. உங்கள் சரீரமானது உங்கள் வீடு என்றும் உங்கள் ஆத்மா வாசம் பண்ணக்கூடிய தற்காலிக கூடாரமாக மட்டும் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்களா? அதனால்தான் இறைவாக்கில் இப்படி வாசிக்கிறோம். 2 Corinthians 5:1, அதாவது ரசூல் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின அந்த கடிதத்தில் அல்லது நிருபத்தில் 2 Corinthians எழுதின 2:5 இப்படி சொல்லுகிறது. நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். பூமியின் கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போகும், தேவனால் கட்டப்பட்ட கைவேலையல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோமே. இவ்விதமாக அந்த வசனம் கூறுகிறது. ஆத்மா அல்லது ரூஹை வாசம் செய்யும்படியாக இறைவன் இன்சானின் சரீரத்திலே அல்லது அவனுடைய இருதயத்திலே வைத்தார். முதன் முதலாவதாக இறைவன் இன்சானை எதைக் கொண்டு படைத்தான்? பூமியின் புழுதியின் மூலமாக அல்லது பூமியின் மண்ணைக் கொண்டு இன்சான் படைக்கப்பட்டான் என்று இறைவாக்கியம் நமக்கு கூறுகிறது. நாம் வசிக்கக்கூடிய இந்த நாகரிகமான உலகத்தில், இந்த பூமியின் தூளிலிருந்து 20 பொருட்கள் அடங்கினது என்பதை நாம் அறிவியல் மூலமாக அல்லது விஞ்ஞானத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளுகிறோம். விஞ்ஞானிகள் இப்படியாக கூறுகிறார்கள். அதனால்தான் இறை தூதரும் தாவூது நபி அவர்கள் தனது சபூர் வேதத்தில் 103வது சூரா 14வது ஆயத்தில் இப்படியாக சொல்லுகிறார். நான் வாசிக்கிறேன். சபூர் 103வது சூரா 14வது ஆயத்து, அதில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார். நாம் மண் என்று நினைவு கூறுகிறார். சபூர் புஸ்தகத்தில் 103வது சூரா 14வது ஆயத்தில் தாவூது நபி அவர்கள் இறைவாக்கியமாக இதை எழுதி வைத்திருக்கிறார்கள். மனித சரீரம் என்பது ஓர் அற்புதமானது. நமது சரீரத்தில் மூளை, இருதயம், நுரையீரல், வயிறு, ஈரல், குடல், எலும்புகள், தசைகள், தோல், கண்கள், செவிகள், நாசி அதாவது மூக்கு, வாய், இன்னும் அநேக வியக்கத்தக்க பகுதிகள் நம்முடைய சரீரத்திலே அமைக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு பகுதியும் அல்லது ஒவ்வொரு அவயவங்களும் அவயவைகளுடைய பணியை அற்புதமாக நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றன. ஆம், இன்சானின் சரீரம் என்பது அளவிட முடியாத ஆச்சரியம் நிறைந்தது. அப்படியிருந்தும் இறைவன் சரீரத்தை மட்டும்தான் தம்முடைய சாயலின்படி படைத்தானா? அல்ல, அது அப்படி இருக்க முடியாது. காரணம், இறைவன் ரூஹாக இருக்கிறான், அதாவது ஆவியாக இருக்கிறான். இறைவன் மனிதனுடைய சரீரத்தை தன்னுடைய சாயலின்படி படைக்கவில்லை. சரீரத்தை மட்டும் தன்னுடைய சாயலின்படி படைக்கவில்லை. அப்படியானால் இன்றைய மனிதர்களை இறைவன் தமது சாயலின்படி படைத்தான் என்பதற்கு இறைவாக்கு கூறும் விளக்கம் என்ன? அது என்னவென்றால், மனிதனுக்குள் இருக்கக்கூடிய ரூஹை அல்லது ஆத்துமாவை தமது சாயலின்படி படைத்தான் என்பதே. நாம் ஏற்கனவே இறைவன் மனிதனை முதலில் படைக்கும்போது அவனை பூமியின் மண்ணிலிருந்து படைத்தான். அப்பொழுது அந்த சரீரமானது ரூஹாக, ரூஹற்ற நிலையில் காணப்பட்டது. அப்பொழுது அந்த சரீரமானது ரூஹற்ற நிலையில் காணப்பட்டது. வெறும் சடலம் மாத்திரமே அங்கு காணப்பட்டது. ரூஹ் இல்லாத நிலையில் இன்சானின் சரீரத்தை இறைவன் ஏன் படைத்தான்? சர்வ வல்லமை உடைய இறைவன் மற்ற எல்லாவற்றையும் படைக்கும்போது ஒரே பகுதியாக ஏன் படைக்கவில்லை? மனிதனுக்கு தன் உயிர் மேல் அதிகாரம் இல்லை என்று இறைவாக்கு கூறுகிறது. ஒருவேளை இறைவன் இன்சானை இந்த விதத்தில் படைத்திருக்கலாம். மனிதன் தனக்குத்தானே ஜீவனை கொடுக்க முடியாது. மட்டுமல்ல, மனிதன் எதையும் பார்க்கவும் முடியாது. இறைவனே வாழ்வின் அதிபதியாக இருக்கிறான். அவனுக்குள் மாத்திரமே ரூஹை காண முடியும், அதாவது ஆன்மாவை காண முடியும். வாழ்வு என்பது மனிதனுக்குரியது. இது இறைவனால் அருளப்படும் ஒரு ஈவு. இறைவன் இன்சானை படைத்து அவனுடைய நாசியில் ஊத இன்சான் ஜீவனுள்ளவனாக மாறினான் என்று இறைவாக்கியம் கூறுகிறது. இறைவனால் படைக்கப்பட்ட சரீரமானது உயிரடைந்த சரீரமாக வாழத் துவங்குகிறது. இன்சானின் சரீரம் ஏன் வாழ்கிறது? வாழ்வின் அதிபதியான இறைவன் இன்சானுக்குள்ளே தனது ரூஹை வைத்ததுதான். சடலமாகிய சரீரத்தில் இறைவன் தன்னுடைய ரூஹை ஊதினான். அதனால்தான் மனிதனுடைய சரீரத்தில் இறைவனின் ரூஹு வாழ்கிறது. ஆகவே இறைவன் தன்னுடைய சாயலில் எதை படைத்தான்? ரூஹை படைத்தான். இறைவன் இன்சானுக்குள் இருக்கிற ரூஹை தன்னுடைய சாயலின்படியாகத்தான் படைத்தான். இறைவனின் ரூஹுக்குள் இருக்கும் சில காரியங்கள் இன்சானுக்குள்ளும் இருக்கிறதை நாம் காண முடியும். அது இன்சானுக்குள்ளிருந்து வெளிப்படுகிறது. இன்றைய பாடத்திட்டத்தை முடிக்கும் முன்பாக, இறைவனிடத்தில் காணப்படுகிற மூன்று விதமான குணாதிசயங்கள் இன்சானிடத்தில் காணப்படுகிறதை நாம் காணக்கூடும். இன்சானின் குணாதிசயங்களோடு கூட ஒப்பிடக்கூடிய இந்த மூன்று விதமான காரியங்களை கவனிக்கும்போது இறைவன் தம்முடைய சாயலில் இன்சானை படைத்தான். இறைவாக்கு இப்படியாக கூறுகிறது. இறைவாக்கு கூறுவது என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இந்த மூன்று காரியங்களை இறைவன் இன்சானுக்குள் வைத்திருந்தான் என்பதை இறைவாக்குகளின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம். முதலாவதாக, இறைவன் மனிதனுக்கு ஒரு ஆவியை கொடுத்திருக்கிறான். அதன் மூலம் இன்சான் இறைவனை பற்றி அறிந்து கொள்ள முடியும். இரண்டாவதாக, இறைவன் மனிதனுக்கு ஒரு இருதயத்தை கொடுத்திருக்கிறான். அதாவது உணர்வு பூர்வமான இருதயம். மாம்சமான இருதயத்தை இங்கே குறிப்பிடவில்லை, உணர்வு பூர்வமான இருதயம். அதைத்தான் மனிதன் இறைவனிடத்தில் அன்பு கூறும்படியாக பயன்படுத்த முடியும். இறைவன் கொடுத்த இருதயத்தில், உணர்வுபூர்வமான இருதயத்தின் மூலமாக இறைவனிடத்தில் இன்சான் அன்பு கூற முடியும். மூன்றாவதாக, இறைவன் மனிதனுக்கு ஒரு சித்தத்தை கொடுத்திருக்கிறான். அதாவது சுயமாக முடிவு எடுக்கும் திறன். ஆதலால் இறைவன் அவனுக்கு கொடுத்திருக்கிறதான அந்த சுய முடிவெடுக்கும் அந்த திட்டம் அல்லது சித்தம் என்று சொல்லலாம். அதனால் இன்சான் இறைவனுக்கு கீழ்ப்படிய முடியும் அல்லது கீழ்ப்படியாமல் போகவும் முடியும். இறைவன் மனித சிந்தனை, இருதயம், சுய முடிவெடுக்கும் தன்மை இவைகளின் மேல் ஆளுமை உடையவனானபடியினாலே இறைவன் மேற்காணும் மூன்றும் அடங்கிய ஆத்துமாவை, ரூஹை, மனிதனுக்குள் வைத்திருக்கிறான். இவைகள் என்ன என்பதை குறித்து நாம் ஆராய்ந்து பார்க்கப் போகிறோம். முதலாவதாக, இறைவன் சிந்திக்கிறது போல இன்சானும் சிந்திக்கும்படியாக ஒரு சிந்தனா சக்தியை அவனுக்குள் வைத்திருக்கிறான். இதனால் இறைவனை பற்றிய சிந்தனையை மனுஷன் அடைகிறான். இறைவனோடு மிகவும் நெருக்கமான தொடர்பு உள்ளவனாக இன்சான் இருக்க முடியும். அப்படி இருக்கும்படியாக இன்சானை இறைவன் வைத்திருக்கிறான். இறைவன் இன்சானை இப்படியாக சிருஷ்டித்தான். நாம் இப்ராஹிம் நபியின் வாழ்க்கையை பற்றி பார்க்கும்போது, இப்ராஹிம் நபி இறைவனின் நண்பன் என்று அழைக்கப்படுவதாக வாசிக்கிறோம். இப்ராஹிம் நபி அவர்கள் இறைவனை பற்றி தனிப்பட்ட முறையில் அறிந்திருப்பதோடு நெருக்கமான ஒரு தொடர்பும் உடையவனாக காணப்படுகிறார். இப்ராஹிம் நபி மாத்திரம் இறைவனோடு நெருக்கமான தொடர்பு கொள்ள முடியும் என்பது அல்ல. நாம் இறைவனிடத்தில் நெருக்கமாக தொடர்பு கொள்ளும் பொழுது இறைவனின் நண்பர்களாக இருக்கவும் முடியும். இப்ராஹிம் நபி எப்படி இறைவனின் நண்பனாக இருந்தாரோ அப்படியே நாமும் இறைவனுடைய நண்பனாக இருக்க முடியும். நாம் இறைவனோடு நெருக்கமான ஐக்கியம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்று இறைவன் விரும்புகிறான். அதனால்தான் இன்சானின் சிந்தனையோடு கலந்துரையாடும்படியாக இன்சானின் ரூஹிலிருந்து ஒரு சிந்தனா சக்தியை வைத்திருக்கிறான். ஒருவேளை ஒரு கேள்வியின் மூலம் நாம் சொல்வதை விளக்கி கூற முடியும். ஒரு இன்சானையும் மிருகத்தையும் எது வேறுபடுத்துகிறது? சிந்தனா சக்தி. மனிதனுடைய ஆவிக்குள் ஒரு மிருகத்தின் ஆவிக்குள் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. மனிதனுடைய ஆவிக்கும் ஒரு மிருகத்தினுடைய ஆவிக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. ஏன் மிருகங்களால் விளங்கிக் கொள்ள முடியாது? காரணம், மனிதர்களுக்குரிய சிந்தனா சக்தி அவைகளுக்கு இல்லாமல் இருப்பதாலேதான். இந்த நிகழ்ச்சியை கவனித்துக் கொண்டிருக்கிற நண்பர்களே, எங்கள் வார்த்தையை நீங்கள் ஏன் புரிந்து கொள்ள முடிகிறது? உங்களுக்குள்ளே அல்லது மனிதனுக்குள்ளே உள்ள அதே சிந்தனை உடையவர்களாக நீங்கள் இருக்கிறபடியினாலே இந்த நிகழ்ச்சியை நீங்கள் புரிந்து கொள்ள முடிகிறது. எளிதில் சொல்லப்போனால், இறைவனின் ஆவியோடு கூட கலந்துரையாடும்படியாக மனிதனின் சிந்தனையானது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருந்தாலும் இறைவனின் சிந்தனையும் நம்முடைய சிந்தனையும் ஞானத்திலும் அறிவிலும் ஒரே விதமாக இருக்கிறது என்று சொல்ல முடியாது. ஆம், இறைவனின் ஞானம் என்பது ஆழமானது. அவனுடைய அறிவானது மனிதனுடைய அறிவிலும் அப்பாற்பட்டது. இறைவன் இன்சானுக்கு கொடுத்திருக்கிற ஆவியானது நமது வாழ்க்கையை அனுபவிக்கவும் இறைவனோடு கூட ஒரு அர்த்தமுள்ள உறவு முறையை வைத்துக் கொள்ளவும் வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதையே நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். இறைவனாகிய தன்னை பற்றி அறிந்து கொள்ள முடியாத மிருகங்களைப் போல நாம் இருக்க இறைவன் படைக்கவில்லை. மிருகங்களுக்கு மூளை இருக்கிறது, ஆனால் இறைவனை புரிந்து கொள்ள முடியாத நிலையில் மிருகங்கள் இருக்கிறது. மிருகங்களுக்கு வாய் இருக்கிறது, அதனால் அனுதினமும் இறைவனை வணங்கக்கூடிய தன்மை அவைகளுக்கு இல்லை. உணவுக்காக நன்றி சொல்ல அவைகளால் முடியாது. அவைகளுக்கு கண்கள் இருக்கிறது, ஆனால் அவைகளால் இறைவாக்கை அவைகள் படிக்க முடியாது. அவைகளுக்கு செவிகள் உண்டு என்றாலும் அவைகளால் இறைவாக்கை அவைகளால் கேட்க முடியாது. எப்படியும் இறைவனின் சாயலில் படைக்கப்பட்ட இன்சான் இறைவனை அறிந்து கொள்ள முடியும். ஆம், இன்றைய செய்தியை கவனித்து கொண்டிருக்கிற நீங்கள் இறைவனை அறிந்து கொள்ள முடியும். நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் இறைவனால் ஏற்படுத்தப்பட்ட நீதியின் பாதையாகிய இரட்சிப்பை ஏற்றுக்கொள்வீர்களானால் உங்களை சிருஷ்டித்த இறைவனோடு ஒரு அற்புதமான உறவை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியும். வரக்கூடிய பாடத்திட்டங்களில் இரட்சிப்பை குறித்ததான அல்லது வரக்கூடிய பாடத்திட்டங்களில் இரட்சிப்பை குறித்ததான அதாவது நசாதை குறித்ததான இறைவன் திட்டங்களை தெளிவாக நாங்கள் விளக்கி கூற இருக்கிறோம். அதனால் நாங்கள் இறைவாக்கி உங்களுக்கு நீங்கள் புரிந்து கொள்ளும் வகையில் உங்களுக்கு விளக்கி கூற இருக்கிறோம். நாம் இன்றைக்கு புரிந்து கொண்டது என்னவென்றால், தம்மை பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு சிந்தனா சக்தியை இறைவன் இன்சானுக்கு கொடுத்திருக்கிறான் என்பதை நாம் இன்றைய பாடத்திட்டத்தின் மூலமாக கற்றுக்கொள்ளுகிறோம். தன்னுடைய சாயலில் இறைவனால் படைக்கப்பட்ட இன்சான் அவனுக்குள் இருக்கும் அந்த சிந்தனா சக்தியை வைத்து இறைவனிடத்தில் அன்பு கூறவும் இறைவனுக்கு கீழ்ப்படியவும் வேண்டுமென்று இறைவன் விரும்புகிறான். அதனால்தான் அவனுக்கு அந்த சிந்தனா சக்தியை கொடுத்திருக்கிறான். இறைவன் மனிதனிடத்தில் எதிர்பார்த்திருக்கிற காரியத்தை இறைவாக்கு நினைவூட்டுகிறபடி நினைவூட்டுவதை கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். இஞ்சியலின் புஸ்தகத்தில் மார்க்கு என்கிறதான பகுதியில் 12வது சூரா 29, 30, 30 ஆகிய ஆயத்துகள் இப்படி கூறுகிறது. இஞ்சியலின் புஸ்தகம் மார்க்கு என்னும் சுவிசேஷம் 12வது சூரா 29, 30 ஆகிய ஆயத்துகள் நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, கற்பனைகளிலெல்லாம் பிரதான கற்பனை எது என்றார். இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் உங்கள் முழு மனதோடும் உங்கள் முழு பலத்தோடும் அன்பு கூறுங்கள் என்று கூறினார். அன்பானவர்களே, இவ்வளவு நேரம் நீங்கள் கவனத்துடன் கேட்டுக்கொண்டிருந்ததற்கு நன்றி. இறைவன் நாடினால் இன்ஷா அல்லாஹ் நமது அடுத்த பாடத்திட்டம் இறைவனால் படைக்கப்பட்ட முதல் மனிதனாகிய ஆதம் ஹவ்வாவை பற்றி நாம் பார்க்கப் போகிறோம். அதுவரைக்கும் இறைவனின் அருள் உங்களோடு கூட இருப்பதாக என்று கூறி இந்த நிகழ்ச்சியை நிறைவாக்குகிறோம். ஆமீன்.